இங்க இருக்கிறவங்க எல்லாரோடும் கூட என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத தேவன் கொடுத்த தருணத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
I want to give you a little history of my connection with Vellore.
வேலூரோடு எனக்குள்ள தொடர்பை குறித்து ஒரு சில கடந்த நாட்களின் சம்பவங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன்.
God called me to leave the Navy and I left it in 1966.
1966 ஆண்டு ஆண்டவருடைய கட்டளையின்படி என்னுடைய கப்பற்படை வேலையை நான் ராஜினாமா செய்தேன்.
That's before most of you were born.
இங்க இருக்கக்கூடிய அநேகர் பிறப்பதற்கு முன்பதாக நான் எடுத்த தீர்மானம்.
But in 67 I moved to Vellore.
67 ஆம் ஆண்டு நான் அங்கிருந்து வேலூருக்கு நான் வந்தேன்.
And I was here for 5 years.
இந்த ஊரிலே 5 வருஷங்களாக நான் தங்கியிருந்தேன்.
And some wonderful things happened to me during those 5 years.
அந்த 5 ஆண்டுகளிலே சில அற்புதமான சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது.
One was that I found a wife.
ஒன்று நான் என்னுடைய துணைவியாரை வாழ்க்கை துணையை கண்டுபிடித்தேன்.
I got engaged to her here and I got married here.
எனக்கு இங்கே தான் திருமண நிச்சயம் நடைபெற்றது. திருமணமும் இதே ஊரிலே தான் நடைபெற்றது.
That was in 1968.
அது 1968 ஆம் ஆண்டு.
So both of us used to attend an assembly here in officers lines.
Officers line endra solla idathile ulladana oru sabayile naangal iruvarum sabai koodinom.
But the Lord allowed some misunderstanding to come with that church.
Andha sabayile oru thavarudalai purindukollakoodiya oru sambhavathai devan anumathithaar thavaraga purindukondargal.
And so I was not allowed to speak there.
அவங்க இனிமேல் நீங்கள் இங்கே பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது.
Even though I had been speaking there every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுதிலும் கூட அந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு பிறகு நான் அங்கே பேசுவதற்கு அனுமதி எனக்கு மறுக்கப்பட்டது.
So for 3 years the leader of that church just asked me to sit at the back and I sat for 3 years at the back.
ஆகவே அந்த சபையினுடைய தலைவர் நீங்கள் இனி எழுந்து முன்னே வந்து பேசக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னார்கள். அப்படியே நான் 3 வருஷம் அந்த சபையில நான் பேசாமல் பின்னால் அமர்ந்திருந்தேன்.
I didn't go anywhere else.
வேற எங்கேயும் நான் பிரசங்கிக்கும் செல்லவில்லை.
The Lord told me, keep your mouth shut.
ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், உன் வாயை மூடிக்கொண்டு இங்கே நீ அமர்ந்திரு.
Submit to the elder.
அங்குள்ள மூப்பருக்கு நீ அடங்கியிரு.
So I did that.
ஆகவே நான் அதை செய்தேன்.
And at that time I did not know why God allowed that.
Yen devan ipidipatta sambhavathai enak anumadithar endru andha naalile enak puriyavillai.
Now when you are speaking for a long time regularly in a church and you suddenly keep quiet for 3 years.
Oru sabile ningal varandorum vaarthai prasangithukondu ipdi pala naatkal nadandukondirukkirathu thirirena amediyaga 3 varsham pesamal amarndirpadu endru
people can imagine all types of things.
நீங்கள் எண்ணி பாருங்கள், ஜனங்கள் எவ்விதமாக எல்லாம் கற்பனை செய்திருப்பார்கள், பலவிதமான காரியங்களை அனுமானித்திருப்பார்கள்.
There can be a great temptation to justify yourself and to say that I never did anything wrong.
நான் தவறு ஒன்றும் செய்யவில்லை என்று நியாயப்படுத்துவதற்கு அதிகமாக ஒரு சோதனை உண்டாகும்.
And so when you keep quiet when people misunderstand you,
மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட பொழுது நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால்,
it gives God a chance to break you completely.
முற்றிலுமாக உங்களை நொறுக்குவதற்கு உடைப்பதற்கு தேவனுக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது.
I never knew that time but I understood later.
அந்த நேரத்தில் எனக்கு விளங்கவில்லை, ஆனால் பின் நாட்களிலே அது எனக்கு விளங்கியது.
That Jesus said to the Pharisees, you are the ones who justify yourselves before men.
மனுஷருக்கு முன்பாக உங்களை தான் நீங்கள் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் என்று இயேசு பரிசேயரை பார்த்து சொன்னார்.
Whenever we seek to justify ourselves before men, we are walking the road of the Pharisees.
எப்பொழுதெல்லாம் நாம் மனுஷருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக காட்டுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பரிசேயர்கள் போகக்கூடிய பாதையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம்.
What the Lord said to me is, it's enough that your conscience is clear before me. Don't worry what people say.
எனக்கு முன்பாக உனக்கு ஒரு சுத்த மனசாட்சி இருந்தால் போதும், மக்கள் என்ன பேசினாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார்.
So I accepted that.
ஆகவே நான் அதை ஏற்றுக்கொண்டேன்.
So I used to sit at home. I used to live in Krishna Nagar and I sit at home for 3 years.
Krishna Nagar le naan vasithu vandhen appozhudhu 3 varsham naan veetile dhaan utkarndirndhen.
And I used to go and visit the students in CMC and share with them.
CMC le ulla maanurulai poi sandhithu avargalodu kuda naan devudaiya vaarthaiyai pagindhu kolven.
And since I had nothing to do, I thought I'd write some books.
அப்படி எனக்கு வேறு ஏதும் செய்வதற்கு வேலை இல்லாதிருந்தபடினாலே புத்தகங்களை எழுதலாம் என்று தீர்மானித்து புத்தகங்களை எழுதினேன்.
So in those 5 years I wrote 4 or 5 books.
அப்ப அந்த 5 ஆண்டுகளிலே 4-5 புத்தகங்களை நான் எழுதினேன்.
And that is how this whole writing ministry started.
இப்படி தான் என்னுடைய எழுத்து ஊழியம் ஆரம்பமானது.
But that was all God's preparation for something else.
வேறு ஒரு காரணத்திற்காக தேவன் அந்த நாட்களை ஆயத்த நாட்களாக பயன்படுத்தினார்.
So in 1972 the Lord told us to move to Bangalore.
1972 இங்கிருந்து பெங்களூருக்கு போய் என்று ஆண்டவர் எங்களை வழிநடத்தினார்.
We didn't know anybody there.
அங்கேயும் யாருமே எங்களுக்கு தெரியாது.
But the Lord led us both to go there and we moved there.
ஆனாலும் ஆண்டவர் அங்கே எங்களை நடத்தினபடினாலே நாங்கள் அங்கே சென்றோம்.
And then 3 years later through some more breaking that was needed over there,
இன்னும் 3 ஆண்டுகள் பிறகு அந்த 3 ஆண்டுகளிலே இன்னும் அதிகமான ஒரு நொறுங்குதலுக்குள்ளாக கடந்து சென்றேன். அது அங்கே தேவைப்பட்டது.
Then the Lord started CFC in our home in 1975.
அதற்கு பிறகு 1975 ஆம் ஆண்டு என்னுடைய வீட்டிலே வைத்து CFC சபை பிறந்தது.
So what I want to say is that the period preceding the birth of CFC was a period of many years of breaking and humbling.
ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், CFC ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உள்ள ஆண்டுகள் சிறுமைப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இவ்விதமாக தேவன் ஆயத்தமணினார்.
And if in those years I had not listened to God who told me to humble myself and keep my mouth shut and sit there in the same church.
நீ வாயை மூடிக்கொண்டு நீ அமைதியாக அந்த சபையில் அமர்ந்திரு என்று ஆண்டவர் சொல்கிற சத்தத்திற்கு நான் செவி கொடுக்காமல் போயிருந்திருப்பேன். ஆனால்
if I had gone around seeking to justify myself and to seek my own,
எனக்கானதையே நான் தேடி என்னை நானே நான் நியாயப்படுத்தி வேறு ஏதாவது நான் செய்திருந்தேன், ஆனால்
then God's plan for my life may never have been fulfilled.
என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறி இருந்திருக்காது.
I was only 30 years old then.
அப்பொழுது எனக்கு 30 வயது மட்டுமே ஆகியிருந்தது.
And you know, there are some decisions that you can take when you are 30 that can destroy your whole life.
30 வயதிலே நீங்கள் எடுக்கக்கூடிய சில தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அழித்துவிட முடியும்.
But I'll tell you one simple rule.
ஒரு எளிய விதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Whenever you are in doubt as to which way to take,
எப்பொழுதெல்லாம் எந்த வழியிலே தேர்ந்தெடுப்பது எந்த வழியிலே செல்வது என்று அறியாதபடி இருளிலே நீங்கள் இருப்பீர்களோ,
if you choose the way of the cross,
நீங்கள் சிலுவையின் வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது,
the way of death to yourself,
உங்களுக்கு நீங்களே மரிக்கக்கூடிய வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது,
the way of humbling yourself,
உங்களை நீங்களே தாழ்த்தக்கூடிய வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது,
you'll find that at the end of the cross there's always a resurrection.
அந்த சிலுவையின் வழியின் முடிவிலே எப்பொழுதுமே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு.
But if you don't choose that way, you'll never know resurrection.
அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் நீங்கள் உயிர்த்தெழுதலை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள்.
Resurrection is the life of Jesus.
உயிர்த்தெழுதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்.
Without resurrection, spiritual resurrection I mean, you can have a good human life.
உயிர்த்தெழுதல் இல்லாமலே, ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் இல்லாமலேயே நல்ல ஒரு மனுஷிக வாழ்க்கை வாழ முடியும்.
There are many believers who are living a good human life.
அநேக விசுவாசிகள் நல்ல மனுஷீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
It's not the life of Christ. It's not the
life. அது கிறிஸ்துவின் ஜீவன் அல்ல, வாழ்வு அல்ல.
It's not a life of overcoming sin.
அது பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல.
It's a life of, you know, people appreciating how good you are, nice brother.
நீங்கள் நல்ல சகோதரன், மக்கள் உங்களை மெச்சிக்கொள்கிறார்கள், நல்லவர்கள் என்று பாராட்டுகிறார்கள்.
You may still lose your temper and love money and all, that's not so serious.
ஆனாலும் நீங்கள் கோபப்படலாம், பணத்தை நேசிக்கலாம், அது அவ்வளவு சிறிய காரியங்கள்
அல்ல. In the eyes of men.
மக்களுடைய கண்களிலே.
And many most believers I find are happy with that.
அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
A good human life.
நல்ல மனுஷிக வாழ்க்கை.
Where you now and then just keep falling into sin and do some things in secret which are not correct.
நீங்கள் பாவத்திலே விழுகிறீர்கள், அந்தரங்கத்திலே சரியில்லாத காரியங்களை எல்லாம் செய்கிறீர்கள், ஆனாலும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Some people even watch internet pornography on secret.
சிலர் இன்டர்நெட்ல இணையதளத்திலே அவர்கள் ஆபாசமான காட்சிகளையும் பார்க்கிறார்கள்.
Only once in a while.
எப்பொழுதாவது.
But they repent and they have a good human life.
மனம் திரும்புவார்கள், நல்ல ஒரு மனுஷிக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
And Jesus would not have watched internet pornography even once.
ஒரு முறை கூட இயேசு அப்படி பார்த்திருக்கவே மாட்டார்.
I don't think there are many people who are so passionate to have the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை, ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்றதானே ஒரு பெரிய தாகமும் வாஞ்சியும் அநேகருக்கு இல்லை என்று நான் உணர்கிறேன்.
Never get angry.
ஒரு காலம் கோபப்படாத வாழ்க்கை.
Never love money.
ஒரு காலம் பணத்தை நேசிக்காத வாழ்க்கை.
I mean it may take time to get there.
அந்த இடத்தை போய் அடைவதற்கு காலங்கள் ஆகலாம்.
But you will never get there if you are satisfied with a good human life.
ஆனா நல்ல மனுஷிக வாழ்க்கை வாழ்வதிலேயே நீங்கள் திருப்தி கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தை நீங்கள் அடையவே முடியாது.
And I have a fear that many brothers and sisters in CFC churches are living a good human life.
அநேக சகோதர சகோதரிகள் நம்முடைய CFC சபைகளிலே இப்படி நல்ல ஒரு மனுஷிக வாழ்க்கை வாழ்வதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பயப்படுகிறேன்.
They have a good testimony.
அவர்களுக்கு நல்ல சாட்சி இருக்கிறது.
I think some of them are elders also in some churches.
அதே சிலர்கள் சில சபைகளிலே மூப்பர்களாகவும் இருக்கிறார்கள்.
See, what does an elder mean?
ஒரு மூப்பர் என்றால் என்ன அர்த்தம்?
Elder means the best brother among all the brothers and sisters brothers there.
அங்க இருக்கக்கூடிய சகோதரர்களே ஒரு நல்ல சகோதரன், சிறந்த சகோதரன், அவர்தான் மூப்பர்.
There is this saying, a one-eyed man is king among the blind.
குருடர்கள் மத்தியிலே ஒரு கண் உடையவன் தான் ராஜா என்ற ஒரு பழமொழி உண்டு.
So we must not be happy with that.
ஆகவே இதிலே நாம் திருப்தி கொள்ள கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது.
If ever in your life you are happy with the testimony of men, you will never rise above that life.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனுஷனுடைய சாட்சியிலே உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறதோ, மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, அந்த வாழ்க்கையை காட்டிலும் மேலாக நீங்கள் ஒரு காலம் எழும்ப மாட்டீர்கள்.
If you are happy that people think you are a good brother,
நீங்கள் நல்ல சகோதரன் என்று மக்கள் எண்ணுகிறார்கள், அதனாலே ஒரு சந்தோஷம்.
You're a good sister.
நல்ல சகோதரி, அதனாலே ஒரு சந்தோஷம்.
But God doesn't think so.
தேவன் அப்படி எண்ணுவதில்லை.
And you're not bothered about that.
அதை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை.
Then you will never rise very high in the Christian life.
அப்படியானால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் மேலே எழும்பவே மாட்டீர்கள், வளரவே மாட்டீர்கள்.
The Christian life is like climbing a mountain, like Mount Everest.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது Mount Everest-ஐ நோக்கி பயணிப்பதை போல, ஏறுவதை போல.
See, Mount Everest is about 10 kilometers high, 10,000 meters.
எவரெஸ்ட் சிகரம் 10 கிலோமீட்டர் உயரத்திலே இருக்கிறது, 10,000 மீட்டர்கள்.
You may be happy that you have climbed about 10 meters and you're above 10 meters is pretty high.
நீங்கள் இப்பொழுது அந்த எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி ஏறுகிற அந்த ஏற்றத்திலே 10 மீட்டர் ஏறி விட்டீர்கள். உங்களுக்கும் கீழாக அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள்.
10 meters is like a 3-story building or something. You're standing on top of that.
10 மீட்டர் எவ்வளவு உயரம் தெரியுமா? ஒரு 3-மாடி கட்டடத்திலே மேலே நீங்கள் நிற்கிறீர்கள், அவ்வளவுதான்.
So you're happy because most of the other buildings are all lower than that.
மற்ற எல்லா கட்டடங்களும் அதை விட கீழே இருக்கிறது, 2-மாடி 1-மாடி கட்டடம். ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள்.
I want to say to you, those who are serious about your Christian life, don't ever compare yourself with others.
கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து உங்களுக்கு ஒரு சிறிய தன்மை இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காதீர்கள்.
If I had done that, my life would have stagnated many years ago.
நான் மட்டும் அப்படி செய்திருந்திருப்பேன் என்று சொன்னால் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்னுடைய வாழ்க்கை தேங்கி போயிருக்கும்.
I made it a law in my life that I will only look at Jesus.
இயேசுவை மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன் என்பதை என்னுடைய வாழ்க்கையில ஒரு விதியாக கொண்டிருக்கிறேன்.
I will only compare myself with Jesus.
இயேசுவோடு மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பேன் என்றதான ஒரு விதி.
You know the result of that is,
அதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
That I'm always seeing my need every day.
ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவையை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன்.
Can you look at the perfect life of Jesus and not see a need in your life?
இயேசுவின் பூரணமான வாழ்க்கையை பார்த்த மாத்திரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை உணராமல் இருப்பது சாத்தியமா?
When you're looking at others, you will only see the faults in their lives.
மற்றவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை குறைகளை மட்டுமே உங்களால் பார்க்க முடிகிறது.
I'm surrounded by people who have faults.
குறைகளால் நிறைந்த மக்களாலே நான் சூழப்பட்டிருக்கிறேன்.
All of us.
நாம் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம்.
But I don't have time to examine them and go correct all of them.
அவர் எல்லாரையும் சோதித்து பார்த்து அவர்கள் எல்லாம் திருத்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை.
Those who are my children or spiritual children, I'll correct them.
என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நான் திருத்துவேன்.
Because I have a responsibility.
என்றால் அவர்கள் மீது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது.
I don't have any delight in correcting people.
ஆனால் மக்களை திருத்துவதில் எனக்கு சந்தோஷம் இல்லை.
Because there can be a danger there.
அங்கேயும் ஒரு ஆபத்து அபாயம் இருக்க முடியும்.
Where you look down on them.
அவர்களை நாம் அற்பமாய் எண்ணி பார்ப்பதற்கு
not easy. If you correct, you must correct in love, otherwise don't correct at all.
நீங்கள் யாரையாவது திருத்த வேண்டும் என்று சொன்னால் அன்பிலே திருத்த வேண்டும், இல்லாவிட்டால் திருத்தவே வேண்டாம்.
You must make a rule that if you got something against anybody, don't correct them.
யார் மீதாவது உங்களுக்கு விரோதமாக எண்ணம் இருக்குமேயானால் தயவு செய்து அவர்களை நீங்கள் திருத்துவதற்கு முயற்சிக்கவே வேண்டாம்.
Correct a person only when you really love him.
உண்மையாலுமே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று ஊர்ஜிதப்படுத்தின பின்பு நீங்கள் அவரை திருத்துங்கள்.
So I'll give you an example from the Old Testament.
பழைய பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை கொடுக்கிறேன்.
Isaiah chapter
5. Yes, 5th அதிகாரம்.
These Old Testament prophets were people who were speaking what God was telling them.
தேவர் என்ன சொன்னாரோ அவைகளே பேசிக்கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் தான் இந்த பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள்.
So we read here in Isaiah chapter 5.
ஏசாயா 5th அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 5th அதிகாரம்.
Isaiah was prophesying to the people.
ஏசாயா மக்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்.
And he was seeing things wrong in them and the Lord asked him to show it to them.
தேவன் அவருடைய வாழ்க்கையில் உள்ள தவறை காண்பிக்க முடியாய் சொல்கிறார்.
Chapter 5 verse 8.
5th அதிகாரம் 8th வசனம்.
Woe to those who add house to house, field to field until there's no more room so that they live alone in the land.
தாங்கள் மட்டும் தேசத்தின் நடுவே வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் இடமில்லாமற் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ.
These were rich people who were just buying up so much property, the poor people could not have any place to live.
ஏழை மக்கள் வாங்க கூடாதபடிக்கு எல்லா இடத்தையும் இவர்களே வாங்கக்கூடியதான பணக்காரர்களா இவர்கள் இருந்தார்கள்.
Was that wrong?
அது தவறா?
Absolutely wrong.
கண்டிப்பாய் தவறு.
So he says, woe unto them.
ஆகவே தான் ஐயோ என்று சொல்கிறார்.
Then he says in verse 11, there's another group of people, woe unto them who rise up early in the morning to get drunk.
11th வசனத்திலே சாராயத்தின் நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார்.
And even in the evening they are drinking again.
இருட்டி போகும்அளவும் மாலை வரையும் குடித்துக் கொண்டே இருக்கிறார்.
Is that wrong?
தவறா?
Absolutely wrong.
கண்டிப்பாக தவறு.
And he points it out to them.
அவர்களை அவர் உணர்த்துகிறார்.
He says in verse 18, another group who drag iniquity with the cords of falsehood.
18th வசனத்திலே வாசிக்கிறோம், மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தை அவர்கள் இழுத்துக் கொண்டு போகிறார்கள்.
That means they tell lies and keep on sinning.
அவருடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள், பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
Is that wrong?
தவறா?
Absolutely.
கண்டிப்பாக தவறு.
Should be corrected.
அதுவும் திருத்தப்பட வேண்டும்.
Verse 20.
20th வசனம்.
Another group.
இன்னொரு கூட்டம்.
Those who call evil good and good evil.
தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும்
who put darkness in place of light and light for darkness.
இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் சொல்கிறவர்கள்.
That's evil people. It's right to correct them.
இவர்களும் தீமையான மக்கள், இவர்களையும் திருத்த முடியாய் கண்டிக்கிறார்.
Verse 21, those who are wise in their own eyes and clever in their own sight.
21st வசனத்திலே வாசிக்கிறோம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
Every one of these people to whom he said woe, it was right.
இப்படி அவர் ஐயோ ஐயோ என்று எல்லா கூட்டத்தாருக்கும் சொன்னார் அல்லவா, அந்த ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் சொன்னது அவர் சரிதான்.
Then in chapter 6,
பின்னர் 6th அதிகாரத்துக்கு வருகிறோம்.
It says, I saw the glory of the Lord.
நான் தேவனுடைய மகிமையை கண்டேன் என்று சொல்கிறார்.
I saw the Lord himself.
தேவனையே நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்.
Who was so holy that even the angels who did not sin had to cover their faces with their wings, verse 2.
எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தராக இருக்கிறார் என்று சொன்னால் பாவமே செய்யாத தூதர்கள் கூட தங்களுடைய முகங்களை சிறகுகளாலே மூடிக்கொண்டார்கள்.
We think there's no sin, we can look at the Lord's face, look at his face straight away.
பாவமே இல்லாததுனாலே அவர்கள் தேவன் நேரடியாக பார்க்கலாம் என்று நாம் எண்ணலாம்.
But here we see the holiness of the Lord is so great that even if you have no sin like the angels, you still cover your face.
இங்கே நாம் தேவனுடைய பரிசுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் பாவமே இல்லாவிட்டாலும் கூட நாம் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்தமானவரா இருக்கிறார்.
Very few people have that understanding of the holiness of God.
மிக சிலரே இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை குறித்து புரிந்துணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
That's why they speak so casually to God as if he's an old friend of theirs.
ஆகவே தான் தேவனிடத்தில் பேசும் பொழுது ஏதோ தன்னுடைய நண்பனை போல அவர்கள் மிகவும் எடுத்திருந்து பேசுகிறார்கள்.
He is our father but he's also God.
அவர் நம்முடைய தகப்பன் தான், அதே சமயத்தில் அவர் நம்முடைய தேவன்.
So we must have a reverence for him.
ஆகவே நாம் அவரிடத்திலே மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்க வேண்டும்.
I find a lot of the modern English songs lack a reverence for God.
நவீன ஆங்கில கிறிஸ்தவ பாடல்களிலே அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பக்தியும் பக்தி கலந்த ஒரு மரியாதை இல்லாததை நான் பார்க்கிறேன்.
So that's why I don't sing them.
ஆகவே தான் அப்படிப்பட்ட பாடல்களை நான் பாடுவதில்லை.
I know God is my father and I'm very secure in that.
தேவனுடைய தகப்பன் என்பதை அறிந்திருக்கிறேன், அதிலே நான் முழு பாதுகாப்புணர்வு பெற்றிருக்கிறேன்.
But I don't only say our father, I say a father who art in heaven.
நான் என் தகப்பனே என்று மட்டும் சொல்லுகிறதில்லை, பரத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே என்று சொல்கிறேன்.
Love and confidence but along with tremendous
அங்கே அன்பும் நம்பிக்கையும்
reverence.
அன்பும் நம்பிக்கையும் இருந்தாலும் அங்கே மதிப்பும் மரியாதையும் கலந்த ஒரு பயம் இருக்கிறது.
That is the right way to approach God.
அதுதான் தேவனை நெருங்குவதற்கு சரியான முறை.
Those who know God the most reverence him the most.
தேவனை அதிகமாய் அறிந்திருக்கிறவர்கள் தான் அவருக்கு அதிகமான மதிப்பு மரியாதையும் கலந்த ஒரு வணக்கத்தோடு இருப்பார்கள்.
I know that all these modern songwriters don't know God.
இந்த நவீன பாடல் எழுதுகிறவர்கள் எல்லாம் தேவனை அறியவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
They sing songs to Jesus like they would sing to their girlfriends or boyfriends.
அவர்கள் எப்படி பாட்டு எழுதுகிறார்கள் தெரியுமா? தன்னுடைய பெண் தோழிக்கோ அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எழுதுவது போல அவர்கள் பாடல்களை எழுதுகிறார்கள்.
Here is Isaiah. He sees God and he sees even the angels covering their faces.
இங்கே ஏசாயா தேவனை பார்க்கிறார், தூதர்களே தங்களுடைய முகத்தை சட்டைகளினாலே மூடி தேவனை துதிக்கிறதை பார்க்கிறார்.
And even though God is perfect love, John says God is love.
தேவன் அன்புள்ளவர், அவர் பூர்ண அன்புள்ளவர் என்று யோவான் சொல்கிறார்.
Yet these angels are not saying that. They are saying holy, 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 verse 3.
ஆனாலும் இங்கே தூதர்கள் தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லாதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்கிறார்கள்.
Because a love without holiness is a counterfeit.
என்றால் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பு அது போலியான அன்பு.
And most people's understanding of God's love is a counterfeit love.
அநேகர் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய விதமானது அது போலியான அன்பை தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
If you want to understand God's love, you must understand His holiness first.
நீங்கள் தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
That's why in the Old Testament He taught Israelites to fear him first.
ஆகவே தான் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன காரியம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்.
God taught his people the fear of God before the grace of God.
தேவனுடைய கிருபையை முதலாவது அவர்களுக்கு காண்பிப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய பயத்தை தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிறார்.
There was no grace of God in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கிருபை என்ற காரியத்தை நாம் பார்க்க முடியாது.
For 1500 years he taught Israelites to fear God, fear God, fear God.
1500 ஆண்டுகளாக தேவனுக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றே தேவன் அவர்களுக்கு போதித்து வந்தார்.
Then they were ready to learn about love and the grace of God.
அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் அவர் விளங்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.
That's why those early Christians who were Jews first knew the grace of God properly.
ஆகவே தான் ஆரம்ப கால கிறிஸ்தவர்களாக இருந்த அந்த யூத ஜனங்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை நன்றாக அறிந்திருந்தார்.
Because from childhood they only knew the fear of God.
சிறு பிராயம் முதல் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை மட்டுமே அறிந்திருந்தார்கள்.
They knew that God was so terrible you cannot come near him.
தேவன் பயங்கரமானவர், அவருக்கு அருகே செல்ல முடியாது என்பதை அறிந்திருந்தார்கள்.
Their hearts were thus prepared to hear the message of the grace of God.
ஆகவே தான் தேவனுடைய கிருபையை குறித்ததான செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் அவர்கள் இதயமானது பண்படுத்தப்பட்டிருந்தது.
The problem with us Christians is from the time we are born we have only heard about the grace of God.
கிறிஸ்தவர்களுடைய இன்றைய பிரச்சனை என்னவென்றால் பிறந்ததிலிருந்து அவர்கள் தேவனுடைய கிருபையை மட்டுமே கேட்டிருக்கிறார்கள்.
So we haven't got that background that Peter and all got for 30 years from their parents.
பேதுருக்கு மற்றவர்களுக்கு 30 ஆண்டுகளாக கிடைத்ததன அந்த பின்னணி நமக்கு கிடைக்கவில்லை.
And so that's why most Christians have a very shallow understanding of the grace of God.
ஆகவே தான் अनेक கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய கிருபையை குறித்ததன புரிந்துகொள்ளுதல் மேலோட்டமானதாக இருக்கிறது.
They take sin so lightly.
அவர்கள் பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள்.
You see, in a 30-year-old young man, the passions are so great. Sexual passion is so great.
30 வயது நிரம்பிய ஒரு வாலிபனுக்கு அவனுடைய பாலியல் அந்த வேகமானது அதிகமாக, உத்வேகம் அதிகமாக இருக்கும்.
All those apostles, when they became apostles, were 30 years old.
அப்போஸ்தலர் எல்லாருமே 30 வயதா இருக்கும் பொழுது அப்போஸ்தலாய் மாறினார்கள்.
How is it they kept themselves so pure?
எப்படி அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாய் காத்துக் கொண்டார்கள்?
I think they, if they were living today, they would never have watched internet pornography.
அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் ஒரு காலம் அவர்கள் இணையதளத்தில் ஆபாசன காட்சிகளை பார்த்திருந்திருக்கவே மாட்டார்கள்.
It's because they had a 30 year upbringing in the fear of God.
அது ஏனென்று சொன்னால் 30 ஆண்டுகளாக அவர்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே வளர்ந்ததினுடைய காரணம்.
Then they received the grace of God.
அதற்கு பிறகு அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டார்கள்.
It's like a person who was 30 years in prison and being released, he appreciates freedom so much.
30 ஆண்டு காலமாக சிறைச்சாலையில் இருந்து ஒருவன் வெளியே வந்த பிறகு உண்மையான விடுதலை என்றால் என்ன என்பதை அவன் அதிகமாய் அறிந்து கொள்வான்.
Person who's never been in prison, he never appreciates freedom.
சிறைச்சாலையில் இல்லாத ஒரு மனிதன் விடுதலையை ஒரு காலம் அவன் மெச்சிக்கொள்ள முடியாது.
So if many of you are having, even though you've been in CFC so many years, you hear about victory and you're not able to get victory over sin.
ஆகவே CFC சபையில் எவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் இருந்திருந்தும் பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை குறித்து கேட்டிருந்தும் ஆனாலும் பாவத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
You need to understand the fear of God first.
நீங்கள் முதலாவதாக தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
As soon as Isaiah saw this,
இயேசுவை பார்த்த உடனே
he stopped saying woe unto this group, woe unto this group, woe unto this group.
இந்த கூட்டத்தாருக்கு ஐயோ, அந்த கூட்டத்தாருக்கு ஐயோ என்று சொல்வதை அவர் நிறுத்தி விட்டார்.
He says in verse 5, woe unto me.
எனக்கு ஐயோ என்று சொல்கிறார்.
See, when a person sees Jesus,
ஒரு மனிதன் இயேசுவை பார்க்கும் பொழுது
and constantly lives in Jesus' presence,
இயேசுவுடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது,
I can tell you something,
நான் உனக்கு சொல்ல முடியும்,
he will never never have a problem with spiritual pride.
ஆவிக்குரிய பெருமை என்றதான பிரச்சனையிலே அது ஒரு பிரச்சனையாகவே அவருக்கு இருக்காது.
It is impossible.
அது கூடாத காரியமாக இருக்கிறது.
He will never have a problem with discouragement or gloominess.
அதேரியமோ சோர்ந்து போவதோ அந்த பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது.
Because the Bible says in God's presence there is fullness of joy.
தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
But let's look at this first.
நாம் இந்த வசனத்தை பார்ப்போம்.
When he said woe is me, I am a man of unclean lips.
ஐயோ, அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று சொல்கிறார்.
ஐயோ, who have been seeing so many wrongs in other people and saying woe unto them, now I see what is wrong with me.
அநேக மக்களை பார்த்து அவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்த நான் இப்பொழுது எனக்கே ஐயோ என்று சொல்கிறேன்.
What he said about others is right.
மற்றவர்களை குறித்து அவர் சொன்ன காரியம் சரிதான்.
Those drunkards and covetous people were all wrong.
அங்கே குடிக்கிறவர்களும் பொருளாசைக்காரர்களும் தவறாய்தான் இருந்தார்கள்.
He didn't say they were right.
அவர்கள் சரி என்று சொல்லவில்லை.
But he says, Lord, I am also such a sinner.
ஆண்டவரே, நானும் அவ்வளவு பாவியாக இருக்கிறேன் என்று சொன்னார்.
And he became more aware of his own need.
தன்னுடைய சொந்த தேவையை குறித்து அதிக உணர்வுள்ளவனாய் மாறினார்.
See, the Bible says in James chapter 1,
யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது,
and verse
25, 25th
he says that looking into God's word, verse 23, is like looking at our face in a mirror.
23rd வசனத்திலே திருவசனத்தை பார்ப்பது கண்ணாடியிலே தன் முகத்தை பார்ப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
When you see a mirror,
ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது,
what do you see?
என்ன பார்க்கிறீர்கள்?
You see your own face.
உங்கள் சொந்த முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
And it says here that when you go away from there,
நீங்கள் அந்த இடத்தை விட்டு போகும்பொழுது,
many people just forget what kind of person they were. Verse 24.
24th வசனத்திலே அந்த இடத்தை விட்டு போன உடனே தான் என்ன சாயல் என்பதை மறந்து விடுகிறார்.
So looking at Jesus is like looking at, we see ourselves as in a mirror.
ஆகவே இயேசுவை நோக்கி பார்ப்பது கண்ணாடியிலே நம்முடைய சொந்த முகத்தை பார்ப்பது ஒப்பாய் இருக்கிறது.
And I see some dirt.
நான் அங்கே ஒரு அழுக்கை பார்க்கிறேன்.
The light is bright. You see small bits of dirt.
Ange velicham prakasamaga varumbodhu siru siru alukkugalum karaigalum ange thenpadum.
And you wash it away.
Adha neengal kaluvikolugireergal.
So that's how it is when we come into the presence of Jesus and the light is bright.
Naam Yesuvudaiya samuthile varumbodhu avudaiya velicham prakasamaga irukkirathu.
And we see things that we don't see normally.
Sadharanamaga naan paarkka koodatha kaaryangalai avudaiya ulile paarkka mudiyadhu.
We see it in ourselves.
நம்முடைய அவைகள் இருக்கிறதை பார்க்கிறோம்.
It says here that such a person goes away and forgets what kind of person he is.
அப்படிப்பட்ட மனுஷன் அந்த இடத்தை விட்டு போன உடனே இன்ன விதமான மனுஷன் என்பதை மறந்து விடுகிறான்.
But instead of going away,
அப்படி போவதற்கு முன்பதாக,
verse 25, if you keep on looking intently at the perfect law,
நீங்கள் அப்படி போவதற்கு பதிலாக 25th வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்துக் கொண்டே இருப்பீர்களாகில்,
You keep on looking at Jesus in the word of God.
தேவனுடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்த்துக்கொண்டே இருப்பீர்களாகில்.
That law will not bring you into bondage. It's called the law of liberty. It will set you free.
இந்த பிரமாணம் உங்களை அடிமைத்தனத்திற்குள்ளாய் கொண்டு வராமல் அது உங்களுக்கு சுயாதீனத்தை கொண்டு வரும்.
And he does not become a forgetful hearer who forgets what type of person he is.
அவன் கேட்கிறவைகளை மறக்கக்கூடியவனாய் இராதபடி.
But he an effectual doer and he's blessed in whatever he does.
அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து அவன் செய்கிற காரியத்தினாலே அவன் பாக்கியவனாய் இருப்பான்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
if you compare this verse here, it says in whatever he does he will be blessed.
அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறானோ அந்த செய்கைகள் எல்லாம் பாக்கியவனாய் இருப்பான் என்று இங்கே வாசிக்கிறோம்.
The one who looks at Jesus in his word intently.
இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையிலே உற்று பார்க்கிறவன்.
It's like a mirror.
அது ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது.
More than a mirror.
கண்ணாடியை காட்டிலும் அதிகமான.
Because in the light of Jesus I see myself.
இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளியிலே நான் என்னுடைய சுயத்தை பார்க்கிறேன்.
And every day I'll be saying woe is me, woe is me.
ஒவ்வொரு நாளும் ஐயோ எனக்கு ஐயோ எனக்கு ஐயோ என்று தான் சொல்வேன்.
Paul said oh wretched man that I am.
ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பவுல் சொன்னார்.
See Romans chapter 7.
ரோமர் 7 அதிகாரம்.
When he looked into the law,
Paul பிரமாணத்தை உற்று பார்க்கும் பொழுது,
he says in verse 9, Romans 7:9,
ரோமர் 7:9 இல் வாசிக்கிறோம்,
I was once alive apart from the law.
பிரமாணம் இல்லாத பொழுது நான் பாவமில்லாத இருந்தேன் என்று
சொல்ற. But when the commandment came, sin became alive and I died.
ஆனால் பிரமாணம் வந்த பொழுது பாவம் எனக்குள்ளாய் வந்தது நான் செத்தவனாய் இருந்தேன்.
What that means is,
அதனுடைய பொருள் என்ன?
We saw in James the law is like a mirror.
யோவான் யாக்கோபிலே பார்த்தோமே பிரமாணமானது கண்ணாடியை போல இருக்கிறது.
So what he's saying is when I didn't have the mirror I thought my face is very clean.
ஆகவே இவர் என்ன சொல்கிறார் என்றால் கண்ணாடி இல்லாததுக்கு முன்பதாக என்னுடைய முகம் சுத்தமாய் தான் இருக்கிறது என்று எண்ணினேன்.
But when I saw the mirror wow I said boy my face is so dirty.
கண்ணாடியை பார்த்த உடனே ஐயோ என்ன என்னுடைய முகம் இவ்வளவு அழுக்கா இருக்கிறதே.
And I died.
நான் மரித்தவனாய் இருந்தேன்.
And this law which is supposed to help me actually ruined me.
இந்த பிரமாணம் எனக்கு உதவி செய்ய வேண்டிய பிரமாணமானது என்னை அழித்து விட்டது.
But that is the first step.
ஆனால் அதுதான் முதல் படி.
To see our own need.
நம்முடைய சொந்த தேவையை பார்க்கிறோம்.
So what did he see?
அவர் என்ன இங்கே பார்க்கிறார்?
He says when I read one law.
நான் ஒரு பிரமாணத்தை பார்த்தபொழுது
verse 7.
ஏழாம் வசனம்.
I read the last part. You shall not covet.
நீ இச்சையாதிருப்பாயாக.
You shall not lust.
இச்சையாதிருப்பாயாக.
When I read that.
நான் அதை வாசித்த உடனே
I saw in me, verse 8, lusting of every type.
எனக்குள்ளாக சகலவித இச்சைகளையும் நான் பார்த்தேன் என்று
இரண்டாம் வசனத்தில் சொல்கிறார்.
மற்றவர்களை குறித்து அவர் பேசவில்லை.
I saw lust for money.
பணத்தை குறித்த இச்சை.
Lust for women.
ஸ்திரிகளை குறித்த இச்சை.
Lust for honor.
கணத்தை குறித்த இச்சை.
And lust for power.
அதிகாரத்தை குறித்த இச்சை.
Every type of lust.
சகலவிதமான ஒவ்வொரு விதமான இச்சையும்.
I didn't see it in other people, I saw it in me.
மற்ற மக்களிடத்தில் அதை நான் பார்க்கவில்லை, எனக்குள்ளாக நான் அதை பார்த்தேன்.
He got so fed up with himself.
ஆகவே அவர் தனக்குள்ளேயே அவர் சலிப்படைந்தார்.
Many Christians are fed up with others.
அநேக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை குறித்து சலிப்படைகிறார்கள்.
Paul was fed up with himself.
ஆனால் நாம் நமக்குள்ளே சலிப்படைய வேண்டும்.
And he says in verse,
பவுல் தனக்குள்ளே சலிப்படைந்தார்.
He said in 24, wretched man that I am.
நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொன்னார்.
The Pharisee said about the publican wretched man that he is.
அங்கே அந்த பரிசேயன் ஆயக்காரனை பார்த்து இவன் ஐயோ இவனுக்கு ஐயோ இவன் தான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னார்.
Paul says wretched man that I am.
ஆனால் பவுலோ நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்கிறார்.
Forget about him and her and all who shall set me free from all this in my
இவனையும் இவளையும் மறந்து விடுங்கள், என்னை இந்த நிர்பந்தமான சரீரத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்குவர் யார்?
We can say that Paul came to rock bottom.
பவுல் இங்கே அடித்தளத்துக்கு வந்து விட்டார் என்று சொல்லலாம்.
He was really broken about himself.
தன்னை குறித்து நொறுங்கினவராய் மாறிவிட்டார்.
And then he says, thanks be to God.
இப்பொழுது சொல்கிறார், கர்த்தராய் தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Through Jesus Christ our Lord.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Then he says, I found another law.
இப்பொழுது நான் வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன்.
The first law brought me into bondage showing me my need.
முதல் பிரமாணமானது என்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கியது, என்னுடைய சொந்த தேவையை காண்பிக்கிறதா இருந்தது.
Holy law of God.
பரிசுத்த பிரமாணம் தேவன்.
Which I see in Jesus Christ in perfection.
இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய அந்த பூரணத்தை பார்க்கிறேன்.
See if I only look at Jesus I'll get discouraged because I see so much sin in myself compared to him.
இயேசு மட்டுமே நான் பார்த்து கொண்டிருப்பேன் ஆகில் நான் அதிகமாய் சோர்ந்து போவேன், என்றால் எனக்குள்ள எவ்வளவோ பாவம் இருக்கிறது.
The only let me tell you this the only way for any believer to become proud is when he stops looking at Jesus.
எந்த ஒரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தவறிவிட்டால் அன்றே அவன் பெருமை அடைந்து விடுவான்.
Otherwise pride is impossible.
இல்லாவிட்டால் அவன் பெருமை அடைவது கூடாத காரியம்.
I can guarantee you will never become proud even for 1 minute in your life if you always look at Jesus.
நீங்கள் இயேசுவையே பார்த்து கொண்டிருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட பெருமை அடைய முடியாது, சோதிக்கப்படமா, பெருமை அடைய மாட்டீர்கள்.
Every believer has a problem with pride.
எல்லா விசுவாசிகளுக்கும் பெருமை என்ற பிரச்சனை இருக்கிறது.
I had a problem.
எனக்கு பிரச்சனை இருக்குது.
Particularly if God does something through you, you become proud.
குறிப்பாக தேவன் மூலமா ஏதாவது செய்தால் நீங்கள் பெருமை அடைகிறீர்கள்.
The apostle Paul had such a problem that God had to give him a thorn in the flesh to keep him humble.
பவுலை தாழ்மையாய் வைப்பதற்கு சரீரத்தில் ஒரு முள்ளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவுல் பெருமையினால் சோதிக்கப்பட்டார்.
He was the mightiest man of God. He was tempted with pride.
அவர் வல்லமையுள்ள தேவ மனிதனாய் இருந்தார். அவரும் பெருமையினால் சோதிக்கப்பட்டார்.
The only solution is to look at Jesus.
அதற்கு ஒரே தீர்வு.
But when I see Jesus, when I see Jesus, first step I see my need and I say, wretched man that I am.
ஆகவே இயேசுவை பார்க்கும்போது முதலாவது என்னுடைய தேவையை பார்க்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்கிறேன்.
Have you ever felt like that about yourself in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது இப்படி நீங்கள் உணர்ந்ததுண்டா?
I know many times you have felt that many others are pretty wretched.
அநேக சமயங்களிலே மற்றவர்கள் நிர்பந்தமானவர்கள் என்று உணர்ந்திருக்கிறீர்கள்.
Maybe your mother-in-law is a pretty wretched woman.
குறிப்பாக மாமியார் ரொம்ப நிர்பந்தமான மனுஷி என்று உணர்ந்திருப்பீர்கள்.
A lot of married women feel like that.
அநேக திருமணமான சகோதரிகள் அப்படி உணர்வீர்கள்.
My mother-in-law boy.
ஐயோ, எங்க மாமியார் குடும்பக்காரி.
Or some other brother in the church is so wretched. Or
சபையில சில சகோதரர்கள் நிர்பந்தமானவர்கள் என்று உணர்ந்திருப்பீர்கள்.
Or some elder is like a tyrant.
ஐயோ, சில மூப்பர்கள் அவர் ராட்சதர்களை போல, சர்வாதிகாரி போல இருக்கிறார்கள்.
The world is full of wretched people, right?
உலகமானது நிர்பந்தமான மனுஷர்கள் நிறைந்திருக்கிறது, சரியா?
Except you.
உங்களை தவிர.
But when you see Jesus, everything changes.
இயேசுவை பார்க்கும் பொழுது சகலமும் மாறுகிறது.
You feel that you are the most wretched in the whole world.
முழு உலகத்திலேயும் நான் தான் மிகவும் நிர்பந்தமான மனுஷன் என்பதை உணர்வீர்கள்.
Paul went on to say, I'm the chief of all the sinners.
பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பவுல் கடந்து சென்றார்.
That is spiritual growth.
அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி.
Let me show you 1 Corinthians 15.
1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
This is after Paul had been a believer for about 25 years.
பவுல் 25 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்த பொழுது இதை அவர் எழுதுகிறார்.
He had been mightily used.
வல்லமையாக அவர் பயன்படுத்தப்பட்டார்.
But he was looking at Jesus.
ஆனால் அவர் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்.
So when he compares himself with all the other apostles.
மற்ற எல்லா அப்போஸ்தலரோடும் கூட அவர் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார்.
1 Corinthians 15 verse 9.
1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 9வது வசனம்.
He says, I am the least of all the apostles.
அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
He was not. He was being used more than all the others.
அவர் அப்படியல்ல, அவர் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார்.
But he didn't think so about himself.
ஆனால் அவர் தன்னை குறித்து அப்படி எண்ணுவதில்லை.
In his own opinion, he was the least.
தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்திலே அவர், நான் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Then 5 years later,
5 வருஷங்கள் கழித்து,
he writes Ephesians.
அவர் எபேசியர் எழுதுகிறார்.
In Ephesians 3, he writes.
எபேசியர் 3 அதிகாரத்தை எழுதுகிறார்.
And verse 8.
8 வசனம்.
I now feel I am the least of all the believers in the world.
அவர் எப்படி சொல்கிறார்? எல்லா விசுவாசிகளிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
See how he's come down.
அவர் எப்படி கீழே வந்து விட்டார் என்று பாருங்கள்.
And when he was 55, he was not the least of all the saints, he was only the least of all the apostles.
55 வயதாக இருக்கும் பொழுது அவர் பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் சிறியவனாய் இருந்தேன் சொல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்கிறார்.
But after 5 years he is 60 years old, he says I am really the least of all the
believers. 5 வருஷங்கள் கடந்து செல்கிறது, இப்பொழுது அவர் 60 வயதாகிறது, இப்பொழுது எல்லா விசுவாசிகளும் எல்லா பரிசுத்தவான்களிலும் சிறியவன் என்று சொல்கிறார்.
You wait another 5 years.
இன்னும் 5 ஆண்டுகள் காத்துங்கள்.
Now Paul is 65.
இப்பொழுது பவுலுக்கு 65 வயதாகிறது.
And he says in 1 Timothy 1:15.
1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறார்.
He says, I'm not just the least of all the believers. I'm the biggest sinner in the whole world.
இப்பொழுது நான் விசுவாசிகள் எல்லாரும் சிறியவன் மாத்திரமல்ல, நான் தான் எல்லாரிலும் பிரதான பாவி என்று சொல்கிறார்.
So how is Paul's spiritual growth?
பவுலுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது?
Least of all the apostles.
அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன்.
Least of all the saints.
பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன்.
Worst sinner in the world.
உலகத்திலே பிரதான பாவி, மோசமான பாவி.
That is true spiritual growth.
இதுதான் உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி.
Does it mean he was committing more and more sins?
அது உடனே அவர் அதிக அதிகமாய் பாவம் செய்து கொண்டே இருந்தார் என்ற பொருளா? இல்லவே இல்லை.
He was getting more and more victory over sin.
அவரிடம் அதிகம் அதிகமாக பாவத்தின் மேல் ஜெயம் பெற்றுக் கொண்டிருந்தார்.
Then how does his opinion of himself become less and less and less and less?
அப்படியானால் அவர் தன்னை குறித்து எண்ணுகிற அந்த கருத்து எப்படி குறைந்து கொண்டே வருகிறது?
Because like Isaiah, he was getting more and more and more in the presence of God.
ஏசாயா இப்போ இன்னும் அதிகம் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவர் சென்று கொண்டிருக்கிறார்.
So he was not saying woe unto them, but he was saying woe unto me.
இவர்களுக்கு ஐயோ என்று சொல்வதற்கு பதிலாக தனக்கு ஐயோ என்று சொல்கிறார்.
That's what I've asked. That's why I asked you that question. Have you ever felt, oh wretched man that I am, I'm such a horrible, hopeless sinner?
நான் நிர்பந்தமான மனுஷன், மிகவும் மிகவும் நம்பிக்கையற்ற மோசமான பாவி என்று எப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா?
I know we all felt like that at the time we were converted many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பதாக இரட்சிக்கப்படுகிற நேரத்திலே அப்படி உணர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
I'm asking after that.
அதற்கு பிறகு நீங்கள் உணர்ந்ததுண்டா என்று கேட்கிறேன்.
15 years after you have become a believer.
விசுவாசியானதுக்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து அப்படி உணர்ந்திருக்கிறீர்களா?
Everybody got a good reputation about you.
எல்லாருக்கும் மீது உங்களுக்கு எல்லாரும் உங்கள் மீது நற்பெயர் வைத்திருக்கிறார்கள்.
After that, have you ever felt, oh wretched man that I am?
எல்லாரும் உங்களை நல்லவள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான் என்று உணர்ந்திருக்கிறீர்களா?
If you're really walking with God, you'll have that experience many, many times.
உண்மையாலுமே நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருந்தால் பல சமயங்கள் அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.
God doesn't allow us to have it every day because it discourages.
ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வை நாம் கொண்டிருக்க முடியாது தேவன் அனுமதிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அப்படியானால் நாம் சோர்ந்து போய் விடுவோம்.
But he allows it frequently enough so that we never lift up our heads thinking we are somebody.
நாம் ஒரு பொருட்டு என்று எண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வப்பொழுது தேவன் அந்த எண்ணை நாம் கொண்டு வருகிறார்.
So remember, this is the pathway of spiritual growth.
அவ இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் பாதை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Not sinning more and more.
அதிகமதிகமாக பாவம் செய்வதல்ல,
sinning less and less.
பாவம் செய்வது குறைந்து கொண்டே வருகிறது.
Overcoming sins more and more.
அதிகமதிகமாக பாவத்தை மேற்கொண்டே வருகிறோம்.
Sins that defeated you for many years, you're overcoming them.
அநேக ஆண்டுகள் உங்களை பாவங்கள் தோற்கடித்துக் கொண்டிருந்தது, இப்பொழுது நீங்கள் அந்த பாவங்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Humanly speaking, you should be having a higher opinion of yourself because of all this.
மனுஷிக பிரகாரமாக பேசினால் இது நிமித்தமாக உங்களை குறித்து உள்ள அபிப்பிராயம் அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும்.
Because you're overcoming.
என்னால் நீங்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You are becoming one of the finest believers in your church.
உங்கள் சபையிலே நீங்கள் நேர்த்தியான ஒரு விசுவாசியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள்.
There's an anointing upon your life and an anointing upon your words.
உடைய வாழ்க்கையிலேயும் உடைய வார்த்தையிலேயும் ஒரு அபிஷேகம் காணப்படுகிறது.
Because it's coming from within.
என்னால் உள்ளே இருந்து வருகிறது.
And yet,
ஆனாலும்,
your opinion of yourself is going lower and lower.
உங்களை குறித்து உங்களுடைய சொந்த அபிப்பிராயம் கீழே போய் கொண்டே இருக்கிறது.
How is that? The world cannot understand that.
அது எப்படி இந்த உலகமானது அதை விளங்கிக் கொள்ள முடியாது?
You know, in the world, if a person becomes an MLA, then an MP, and cabinet minister, and prime minister, their opinion is going up and up and up.
இந்த உலகத்திலே ஒரு ஆள் MLA ஆகிறார், அதற்கு பிறகு உயர்வு பெற்று MP ஆகிறார், அதற்கு பிறகு கேபினெட் அந்தஸ்து உள்ளதான ஒரு அமைச்சர் ஆகிறார், அதற்கு பிறகு முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆகிறார். அவளை குறித்து அபிப்பிராயம் உயர்ந்து கொண்டே போகிறது.
In the church, holiness is the important thing for us.
சபையிலே நமக்கு முக்கியமானது பரிசுத்தம்.
We are becoming holier and holier and we know it.
நாம் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம், நாம் அதை அறிந்திருக்கிறோம்.
Even our wives and husbands see that there's a real growth in our way we are conducting ourselves.
நாம் நடந்து கொள்கிற விதத்தை குறித்து நாம் பரிசுத்தமானவர்கள் என்ற அபிப்பிராயம் நம்முடைய மனைவிமார்களுக்கும் கணவன்மார்களுக்கும் ஏற்படுகிறது.
The natural temptation is to become proud.
இயற்கையான சோதனை என்றால் இதை குறித்து பெருமை அடைவது.
How did Paul become humble even though he surrounded by people who admired him as the greatest apostle on earth?
ஆனால் பவுலை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் உலகத்தில் மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்று புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி அவர் மட்டும் தன்னுடைய அபிப்பிராயத்தில் கீழே போய் கொண்டிருந்தார்?
He kept on seeing the glory of God.
அவர் தேவனுடைய மகிமை பார்த்துக் கொண்டே இருந்தார்.
Like we read in James, he steadfastly looked at the mirror.
யாக்கோபிலே நாம் பார்த்தது போல அந்த பிரமாணத்தை கண்ணாடியை உற்று பார்த்துக் கொண்டே இருந்தார்.
In James it says,
யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது,
turn back there.
மீண்டும் ஆ யாக்கோபை எடுத்துக்கொள்வோம்.
James 1,
யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம்.
The person who keeps on looking at the mirror of God's word,
தேவனுடைய வார்த்தைங்கிறதான கண்ணாடியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதன்,
becomes blessed in everything he does.
அவன் தான் செய்கிலே பாக்கியவனாய் மாறுகிறான்.
But that word today is the word made flesh, Jesus Christ.
இன்றைக்கு அந்த வார்த்தையானது மாம்சமானது, அவர்தான் இயேசு கிறிஸ்து.
Verse 25, the Old Testament law was not a perfect law, a law of liberty.
25th வசனமானது அது பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம், அது ஒரு பூர்ண பிரமாணம் அல்ல.
Here it says perfect law, law of liberty.
இங்கே பூர்ண பிரமாணமானது சுயாதீன பிரமாணம் என்று வாசிக்கிறோம்.
That's not the Old Testament law.
அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அல்ல.
Old Testament law was imperfect, so the old covenant was cancelled.
ஆகவே பழைய பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பிரமாணமானது பூர்ணமற்றதா இருந்தது. ஆகவே அது ஒழிந்து போனது.
It didn't bring people to liberty, it brought people to bondage.
அது மக்களை சுயாதீனத்துக்குள்ளாக அல்ல அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வந்தது.
What is this word which we are now looking at?
அது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே அந்த வார்த்தை எப்படிப்பட்ட பிரமாணம்?
That is not a written word.
அது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல.
It is the word made flesh.
அது மாம்சமாய் மாறின வார்த்தை.
In the Old Testament they only had a written word.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் எழுதப்பட்ட வாக்கியங்கள் மட்டுமே இருந்தது.
They could only read that.
அவர்கள் வசனத்தை வாசிக்க மட்டும்தான் முடிந்தது.
They had scribes who studied it and studied it and studied it.
அவர்களுக்கு வேதபாரல் இருந்தார்கள். அவர்கள் அதை படித்து 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 அதை மனப்பாடம் பண்ணினார்.
Like today people go to Bible school and study and study and study.
இன்றைக்கு மக்கள் வேதாகம கல்லூரிக்கு சென்று வேதத்தை படித்து 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 மனப்பாடம் செய்வது போல.
I'll tell you honestly.
நான் நேர்மையாக சொல்கிறேன்.
I can't think I've ever been blessed by a man who's gone to a Bible school.
வேதாகம கல்லூரிக்கு போனவன் வே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நான் கேள்விப்பட்டதே இல்லை.
Because they are only scribes who are studying the word.
அங்க அவர்கள் வேதபாரகரை போல வார்த்தையை மட்டுமே படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
But now we look at Jesus.
அல்ல இப்பொழுது நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம்.
Like Jesus said in Matthew 13.
மத்தேயு 13 ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னது போல.
Matthew 13.
மத்தேயு 13 ஆம் அதிகாரம்.
He said in verse 52 that the scribe must become a disciple.
அங்கே நாம் 52 வசனத்திலே வாசிக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய வேதபாரகன் ஒரு சிஷ்யனாய் மாற வேண்டும்.
When the scribe becomes a disciple,
the வேதபாரகன் ஒரு சிஷ்யனாய் மாறும் பொழுது,
then he can bring forth treasures from within himself which are new and old.
அவன் அப்பொழுது தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து காண்பிப்பான்.
That means new truths from the word of God.
அவனுடைய பொருள் என்னவென்றால் அவன் வேதத்திலிருந்து புதிய சத்தியங்களை எடுத்து
காண்பிப்பான். And even the old truth comes out with freshness.
பழைய சத்தியமே கூட ஒரு புதுமையோடு கூட வெளியே வருகிறது.
Because this chap is not a scribe, he is a disciple.
ஏனென்றால் இந்த வேதபாரகன் இனியும் வேதபாரனா இல்லாதபடி அவன் சிஷ்யனாய் மாறிவிட்டான். மத்தேயு 13:52.
Many Christians who study the Bible are scribes.
அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் வேதபாரகராகவே இருக்கிறார்கள்.
They study the Bible to prepare messages to preach.
அவர்கள் பிரசங்கிப்பதற்கு செய்தி தாயத்தமணும்படியாக வேதத்தை வாசிக்கிறார்கள்.
They study the Bible to get knowledge.
அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக வேதத்தை வாசிக்கிறார்கள்.
They are scribes.
அவர்கள் எல்லாரும் வேதபாரகர்.
I'll tell you honestly, it's pretty boring to listen to a scribe.
ஒரு வேதபாரனுக்கு செவி கொடுப்பது போர் அடிக்கும் என்று நான் நேர்மையாக சொல்கிறேன்.
But when a scribe becomes a disciple,
ஆனால் ஒரு வேதபாரன் சிஷ்யனாய் மாறும்பொழுது,
how is that?
அது எப்படி?
A disciple is one who is looking unto Jesus and running the race.
சிஷ்யன் யார் என்று சொன்னால் அவன் இயேசுவையே நோக்கி பார்த்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறவன்.
He is constantly looking at Jesus.
அவன் தொடர்ந்து இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான்.
Like these people who run marathon races, they're not looking here and there, they're always looking in front.
மராத்தான் ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் சுற்றுமுற்றும் அவர்கள் பார்ப்பதில்லை, அவர்கள் நேராக பார்த்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள்.
Like Peter, when he looked at Jesus, he could walk on the water.
பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்து மாத்திரத்திலே அவன் தண்ணீரில் நடக்க ஆரம்பித்தார்.
You can do amazing things when you look at Jesus.
இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது வியக்கத்தக்கதான காரியங்களை செய்யலாம்.
But when he started looking here and there, he sank.
ஆனால் இங்கேயும் அங்கேயும் நோக்கி பார்க்கும் பொழுது அவன் முழுக ஆரம்பித்தார்.
If you are sinking, you know it's because you are looking here and there.
நீங்கள் ஏன் முழுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இங்கேயும் அங்கேயுமாய் சுற்றும் முற்றும் பார்த்துக்
கொண்டிருக்கிறீர்கள். Looking at other people and the world and so many things.
மற்ற மக்களையும் உலகத்தையும் பல காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுக ஆரம்பிப்போம்.
So what James says is, if you keep steadfastly looking at this living word,
இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் உற்று பார்த்துக் கொண்டே இருந்தால் என்று யாக்கோபு சொல்கிறார்,
whatever you do will prosper.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
In the Old Testament, Psalm 1,
சங்கீதம் 1 பழைய ஏற்பாட்டிலே,
when they did not have the living word,
அப்பொழுது அவர்கள் ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இல்லாத இருந்த பொழுது,
there it says, if you meditate on the law of God, Psalm 1:2, day and night.
சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், இரவும் பகலும் உடைய வார்த்தையில தியானமாய் இருக்கிற மனுஷன்,
he will prosper in what he does. Verse 3.
3 வசனத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம்.
That was prospering in an earthly way.
அது பூமிக்குரிய விதத்திலே இருக்கக்கூடியதான ஒரு செழிப்பு.
He was not talking about, he's not talking about victory over sin there.
அங்கே பாவத்தை குறித்த ஒரு வெற்றியை குறித்து அங்கு சொல்லப்படவில்லை.
The word prosperity in the Old Testament means,
செழிப்பு என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படும் பொழுது அதனுடைய பொருள் என்ன?
Lot of money.
நிறைய பணம்.
Because your fields are, they were all farmers, your fields are doing very well.
ஏனென்றால் வயல்வெளிகளிலே நல்ல விளைச்சல் காணப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் விவசாயிகளாக இருந்தார்கள்.
Lot of crops.
நிறைய விளைச்சல்.
Cattle is breeding in plenty.
ஆடு மாடுகள் நன்றாக வர்த்திக்கிறது.
No sickness.
வியாதிகள் இல்லை.
Prosperity.
தான் செழிப்பு.
And health, That is the other form of prosperity.
ஆரோக்கியம் என்பதும் செழிப்பின் இன்னொரு விதம்.
If they obeyed the law,
அவள் தேவனுடைய வார்த்தை பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால்,
paid exactly 10% of what they earned to God.
அவர் சம்பாத்தியத்திலே 10% தேவனுக்கு கொடுத்திருந்தால்,
and they went to the three feasts every year to Jerusalem.
ஒவ்வொரு ஆண்டு மூன்று பண்டிகைகளை கொண்டாடும்படியாக எருசலேமுக்கு போயிருந்தால்,
and they kept all the different laws, Passover every year.
ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள்.
Circumcised their male children.
தங்கள் ஆண் பிள்ளைகளை எல்லாம் விருத்தசேதனம் பண்ணினார்கள்.
Obeyed all the laws.
அவர்கள் எல்லா பிரமாணங்களையும் கீழ்ப்படிந்தார்கள்.
They would have plenty of money.
அதிகமாய் பணம் இருக்கு இருந்திருக்கும்.
They could have houses and lands.
அவளுக்கு வீடுகளும் நிலங்களும்
உண்டாயிருக்கும். Health.
ஆரோக்கியம்.
And they would live long.
நீண்ட ஆயுசு.
They would have many children.
அநேகம் பிள்ளைகள்.
This is an Old Testament gospel.
இது பழைய ஏற்பாட்டினுடைய செழிப்பு.
That's what people are preaching today.
இந்த சுவிசேஷத்தை தான் இன்றைக்கு அநேக மக்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Except for the many children part, they don't mention that part. But
அவர்கள் செழிப்பின் உபதேசத்திலே இப்பொழுது அவர்கள் வலியுறுத்தாமல் இருப்பது அநேக பிள்ளைகளை பெறுவாய் என்று அவர் சொல்லுவதில்லை.
All the other things they say, money.
மற்றவர்கள் எல்லாம் சொல்கிறார் பணம்.
That type of prosperity is not what we are looking for.
நாம் அப்படிப்பட்டதான ஒரு செழிப்பை நாம் தேடுவதில்லை.
It's not enough to meditate on the word of God.
தேவனுடைய வார்த்தையிலே தியானமாய் இருந்தால் மட்டும் போதாது.
That's good.
அது நல்லதுதான்.
But in the word,
ஆனால் வார்த்தையிலே,
we must see Jesus.
நாம் இயேசுவை பார்க்க வேண்டும்.
See 2 Corinthians 3.
2 கொரிந்தியர் 3 ஆம் அதிகாரம்.
The experience that Isaiah had, we can have.
ஏசாயாவுக்கு இருந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ளலாம்.
2 Corinthians 3 we read.
2 கொரிந்தியர் 3 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And verse 18.
18 ஆம் வசனம்.
Here he speaks about the mirror again.
மீண்டும் ஒரு கண்ணாடியை குறித்து வாசிக்கிறோம்.
2 Corinthians 3 verse 18. If we look at a mirror without this veil on our face,
முகத்திலே முக்காடு இல்லாதபடிக்கு நாம் கண்ணாடியை பார்த்தால்,
you know what the veil is?
முக்காடு என்றால் என்ன?
You read earlier, it's the Old Testament law.
அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை.
A legalistic approach to scripture.
வேதத்தை பிரமாணத்தின் அடிப்படையிலே நெருங்குவது.
Going according to the letter.
எழுத்தின்படியாய் வேதத்தை அணுகுவது.
Like the Pharisees, they were very strict about the letter.
பரிசேயர்களைப் போல எழுத்தின்படியாய் கண்டிப்பாய் இருப்பது.
They couldn't understand the spirit of that.
அந்த வார்த்தையுடைய ஆவியை, அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆவியை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
Says in verse 6.
ஆறாம் வசனத்தை வாசிக்கிறோம்.
If you go according to that, it will kill you.
நீங்கள் எழுத்தின்படி போவீர்கள் என்று சொன்னால் அது உங்களை கொல்லும்.
Whenever you read scripture,
எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீர்களோ,
if you just go by the letter, verse 6, it will kill you.
ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல எழுத்தின்படி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அது கொல்லும்.
If you try to understand what the Holy Spirit is saying from there, you will get life.
ஆனால் இந்த வசனத்தின் பின்னால் பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமா என்ன சொல்ல வருகிறார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும்.
I've seen in CFC a lot of people who hear what I say.
CFC-யில் நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள்.
And they apply it according to the letter.
அவர்கள் எழுத்தின்படியாய் அந்த வசனத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்.
Condemning others and all that.
மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள்.
It's killing people.
அது ஜனங்களை கொல்லுகிறது.
It's not bringing life.
அது ஜீவனை கொண்டு வருவதில்லை.
They're preaching the same strong thing, but
அதே கண்டிப்பான போதனை தான் போதிக்கிறார்கள்.
You can preach exactly the same strong message that an anointed brother speaks.
அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரர் பேசுகிற அதே கடினமான கண்டிப்பான செய்தி
நீங்கள்
ஒரு முக்காடோடு கூட இந்த கண்ணாடியை பார்க்க முடியும்.
Putting a handkerchief on top of your Bible and trying to read it.
எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது மேலே உடைய கைக்குட்டையை போட்டுவிட்டு வாசிப்பது போல.
It's a thin handkerchief, here and there you'll see one word.
அந்த கைக்குட்டை துணியானது மிக மெலிதா இருக்கிறபடினாலே இங்கும் அங்கமாய் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தென்படும்.
But if that handkerchief is taken away,
ஆனால் இந்த கர்ச்சீப்பை எடுத்துவிட்டால்,
you see so clearly.
நாம் தெளிவாய் பார்க்கிறோம்.
So that Old Testament legalistic approach to scripture according to the letter.
அவை எழுத்தினுடையா இருக்கக்கூடியதான பழைய ஏற்பாட்டு கால பிரமாணத்தின் அடிப்படையிலே நெருங்குகிறதான ஒரு வாழ்க்கை.
Why do I say this?
ஏன் நான் இதை சொல்கிறேன்?
I have seen brothers in every CFC church who got that legalistic approach.
இப்படிப்பட்ட பிரமாணத்து ஆவியை கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை CFC ஒவ்வொரு CFC சபையிலும் பார்த்திருக்கிறேன்.
I've seen it in Bangalore.
பெங்களூர்லயே பார்த்திருக்கிறேன்.
I've seen it in Kerala.
கேரளாவிலே பார்த்திருக்கிறேன்.
I've seen it in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கிறேன்.
I've seen it in Andhra.
ஆந்திராவிலே பார்த்திருக்கிறேன்.
In Maharashtra.
மகாராஷ்டிராவிலே.
Who go by the letter.
எழுத்திரும்படியாய் பார்க்கிறவர்கள்.
It's not easy to fellowship with such people.
அப்படிப்பட்ட மக்களோடு கூட ஐக்கியப்படுவது மிகவும் கடினமாக இருக்கும்.
They're so hard.
கடினமாக இருப்பார்கள்.
They're so judgmental.
நியாயந்திருக்கக்கூடிய ஆவியுடையவர்களாக இருப்பார்கள்.
There's very little compassion.
ஆனால் அங்கே அந்த மனதுருக்கம் இரக்கம் குறைகிறது.
Jesus' standard was so much higher than the Pharisees.
இயேசுனுடைய தரம் பரிசேயருடைய தரத்தை காட்டிலும் எவ்வளவோ உயரத்தில் இருந்தது.
But he could forgive the adulterous woman whom the Pharisees could not.
ஆனால் பரிசேயர்களால் மன்னிக்க முடியாத அந்த கைமைமை படிக்கப்பட்ட விசார ஸ்திரீ இயேசு மன்னிக்க முடிந்தது.
Sinners,
பாவிகள்,
who should have gone to people with a lower standard, go to Jesus whose standard is so high.
பாவிகள் வாழ்க்கை தரத்திலே குறைந்த மக்களிடத்தில் தான் போயிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உயர்ந்த தரமுடைய இயேசுவிடத்திலே போக முடிந்தது. எளிதாய் எப்படி அது முடியும்?
Even though his standard was so high, he was full of compassion.
அவருடைய தரம் உயர்ந்ததா இருந்தாலும் கூட அவர் மனதிருக்கம் நிறைந்தவராய் இருந்தார்.
So I find that many brothers in CFC are not, sisters also are not like that.
CFC லே கூட अनेक சகோதர சகோதரிகள் அப்படி மனதிருக்கம் நிறைந்தவர்களா இருப்பதை
என்று பார்க்கிறேன். Great grief to me. Even some elders are not like that.
சில மூப்பர்கள் கூட அப்படி இருப்பதை அதை பார்க்கும் பொழுது எனக்கு அதிக துக்கம் வருகிறது.
There's a little veil in their reading of scripture.
அவர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சிறு முக்காடு காணப்படுகிறது.
You got to throw it away completely.
அதை முற்றிலுமாக தூக்கி எறிய வேண்டும்.
That will not lower your standard, it will raise your standard.
அது ஒரு காலம் உங்கள் தரத்தை குறைக்காது, அது உங்கள் தரத்தை உயர்த்தும்.
Because along with all that truth, grace will also come.
ஏனெல்லாம் அந்த சத்தியத்தோடு கூட கிருபையும் வரும்.
And grace and truth will manifest the glory properly.
கிருபையும் சத்தியமும் சேரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மகிமை தெளிவாக வெளிப்படும்.
Without this veil, when you look at the mirror,
இந்த முக்காடு இல்லாதபடி நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது,
what you see is there is not the letter.
நீங்கள் அங்கே பார்ப்பது வெறும் எழுத்தல்ல.
Verse 18.
18 வசனம்.
You see the glory of Jesus.
நீங்கள் இயேசுவின் மகிமையை பார்க்கிறீர்கள்.
I want to ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
When you read scripture,
வேதத்தை வாசிக்கும் பொழுது,
do you see laws?
நீங்கள் பிரமாணத்தை பார்க்கிறீர்களா?
You'll get into bondage.
நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாய் போவீர்கள்.
Do you see messages to preach to others?
மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடியாத செய்தியை பார்க்கிறீர்களா?
You'll become proud.
நீங்கள் பெருமை அடைவீர்கள்.
But if you see the glory of Jesus,
ஆனால் நீங்கள் இயேசுவின் மகிமையை பார்க்கும் பொழுது,
you'll say like Isaiah, oh woe is me.
இயேசாயை போல எனக்கு ஐயோ என்று சொல்வீர்கள்.
I thank God that I have that experience now almost every day.
கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
It was not like that some years ago.
சில ஆண்டுகள் முன்பதாக அப்படி இல்லை.
I understood new covenant and all that.
நான் புது உடன்படிக்கை எல்லாம் விளங்கிக் கொண்டவன்.
But if you are passionate,
ஆனால் உங்களுக்கு அந்த
see the glory of Jesus all the time.
எல்லா நேரங்களிலும் இயேசுவின் மகிமை காண வேண்டுமே என்றதான தீராத தாகம் அவா இருக்கும் பொழுது,
you don't have to wait till you are as old as I am.
எனக்கு இருக்கக்கூடிய வயது வரை நீங்கள் காத்திருக்க தேவையில்லை.
I understood these truths only after I was 36, 37 years old.
36, 37 வயதுக்கு பிறகுதான் இந்த சத்தியங்களை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தேன்.
Some of you are understanding it 20 years earlier than that.
ஆனால் உங்களிலே அதை காட்டிலும் 20 வயதுக்கு முன்பதாகவே இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
You can go way ahead of me spiritually.
என்னை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ வளர்ந்து செல்ல முடியும்.
If you throw away this veil,
நீங்கள் மட்டும் இந்த முக்காடை தூக்கி
எறிந்துவிட்டால்,
ஆண்டவரே என்னை ஒரு வேத பாரகனாக அல்ல, என்னை ஒரு சீஷனாய் மாற்றும்.
Don't let me be a scholar of scripture but one who obeys scripture.
வேத நிபுணனாக அல்ல ஆண்டவரே, ஆனால் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் என்னை மாற்றும்.
Your passion must be not that you go through the Bible but that the Bible goes through you.
உங்களுடைய வாஞ்சை எல்லாம் நான் எப்படியாவது வேதத்தை முடிக்க வேண்டும் என்றல்ல, ஆனால் வேதம் எனக்குள்ளாக ஊடுருவி செல்ல வேண்டும்.
We can be so proud of our knowledge of scripture.
வேத அறிவை குறித்து நாம் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம்.
That we think we know so much. Maybe you know more than other people in your church.
ஒருவேளை நீங்கள் சபையில் உள்ள மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக வேதத்தை அறிந்திருக்கலாம்.
But knowledge of scripture doesn't make us spiritual.
ஆனால் வேதத்தை குறித்த அறிவு ஒரு காலம் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றாது.
And the clearest proof is Satan, who knows the Bible better than every one of us.
அவனுடைய தெளிவான நிரூபணம் சாத்தான். அவனுக்கு வேத வசனம் ஒவ்வொன்றும் தெரியும்.
Some people tell me, Brother Zach, how do you know the Bible so well?
சிலர் கேட்கிறார்கள், சகோதர ஜாக் அவர்களே, வேதத்தை இவ்வளவு நன்றாய் அறிந்திருக்கீர்கள் எப்படி என்று கேட்கிறார்கள்.
I say, Satan knows it better than me.
நான் சொல்கிறேன், என்னை காட்டும் சாத்தான் நன்றாக வேதத்தை அறிந்திருக்கிறான்.
Don't admire that.
ஆகவே அதை நீங்கள் மெச்சிக்கொள்ள
வேண்டாம். நீங்கள்
எந்த அளவுக்கு கீழ்ப்படிகள் என்பதுதான் கேள்வி.
Not that you know this verse and that verse.
இந்த வசனம் அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் என்று அல்ல.
That's good.
அது நல்லதுதான்.
But that doesn't make you spiritual and Satan is the proof of that.
அது உங்களை ஆவிக்குரியவனாய் மாற்றாது. அதற்குரிய நிரூபணம் சாத்தான்.
Satan knew the Bible so well, he knew the exact verse to quote to Jesus.
இயேசுவுக்கே சரியான வேத வசனத்தை அடிக்கோட்டிட்டு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு சாத்தான் நன்றாக வேத வசனங்களை அறிந்திருந்தான்.
He said you jump off the temple, it says in Psalm 91 his angels will protect you.
நீர் இந்த தேவாலயத்தின் உப்பிலிருந்து குதித்தால் தேவதூதர்கள் உங்களுடைய பாதங்களை கையில் ஏந்துவார்கள் என்று சொல்லி சங்கீதம் 91 இருக்கிறது என்று சொல்கிறார்.
Out of all the 20,000 verses in the Old Testament, how did he pick out the exact right
word? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 20,000 வசனங்களிலே சரியான வசனத்தை எப்படி சாத்தான் பொறுக்கி எடுத்தான்?
He knows the Bible.
அவன் வேதத்தை அறிந்திருக்கிறான்.
He is a scribe.
அவன் ஒரு வேதபாரகன்.
A scribe will make you like the devil.
வேதபாரகன் உங்களை பிசாசாய் தான் மாற்றுவார்.
Disciple will make you like Jesus.
ஆனால் சீஷர் உங்களை இயேசுவை போல மாற்றுவார்.
So make it your passion. Say, Lord, I want to see the glory of Jesus.
ஆண்டவரே, நான் இயேசுவின் மகிமை பார்க்க வேண்டுமே என்பதை உங்கள் தீராத தாகமாய் கொண்டிருங்கள்.
James 1 says you'll prosper in whatever he does.
யாக்கோபு 1 வாசிக்கிறோம், நீங்கள் செய்கிறதெல்லாம் பாக்கியமானாய் இருப்பீர்கள்.
Not in the Psalm 1 way.
சங்கீதம் ஒன்றின் படி அல்ல.
Now I will prosper spiritually.
இப்பொழுது நான் ஆவிக்குரிய ரீதியிலே செழிப்படைவேன்.
I'll become rich. Spiritually.
ஆவிக்குரிய ரீதியிலே நான் ஐஸ்வர்யவானாய் மாறுவேன்.
In the Old Testament, wealth was money.
பழைய ஏற்பாட்டிலே ஐஸ்வர்யம் என்பது பணம்.
In the New Covenant, wealth is grace.
புதிய ஏற்பாட்டிலே ஐஸ்வர்யம் என்பது கிருபை.
The more grace a person has,
எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதனுக்கு கிருபை இருக்கிறதோ,
that is the richest person in the New Testament.
அவன் தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள பணக்கார மனிதன்.
The richest person in your church is the one who's got maximum grace from God.
உங்களுடைய சபையிலே இருக்கக்கூடிய மிகுந்த ஐசுரவான் யார் என்று சொன்னால், அதிகமாக தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறவர்.
Maximum grace means maximum victory over sin.
அதிகபட்சமான கிருபை என்று சொன்னால் பாவத்தின் மேல் அதிக வெற்றி.
He'll prosper in everything he does.
அவன் செய்கிறதில் எல்லாம் அவன் வாய்ப்பான்.
That doesn't mean he'll be the best businessman in town.
அதனுடைய பொருள், இந்த ஊரிலேயே அவன்தான் சிறந்த ஒரு தொழில் அதிபராக இருப்பார் என்று அர்த்தம் அல்ல.
In fact, he may lose money.
சொல்ல போனால் பணத்தை இழக்க முடியும், இழப்பான்.
Because I remember when once
ஒருமுறை
I was in the little business that I do, I lost a lot of money.
நான் செய்கிற சிறு தொழிலே அதிகமான பணத்தை நான் இழக்க நேரிட்டது.
And I said, Lord, why was that?
ஆண்டவரே, ஏன் இப்படி எழுந்தீர் என்று கேட்டேன்.
And the Lord said, didn't you pray a little while ago to be freed from the love of money?
கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தானே நீ பண ஆசையில் நான் விடுதலை ஆக வேண்டும் என்று ஜெபித்தாய்?
I'm just answering that prayer.
அந்த ஜெபத்துக்கு நான் இப்பொழுது பதில் கொடுக்கிறேன்.
Oh, this is an answer to that prayer.
ஓ, இதற்கு ஜெபத்துக்கு வந்த பதிலா?
Praise the Lord.
நான் உணர்ந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன்.
Then that whole big loss took on a different light.
இப்பொழுது நான் சந்தித்த அந்த பெரிய இழப்பு இப்பொழுது வேறு கோணத்திலே பார்க்க ஆரம்பித்தேன்.
In the new covenant, that loss becomes prosperity for me.
ஆகவே புதிய உடன்படிக்கையிலே எது எனக்கு இழப்பாய் தோன்றியதோ அதுவே எனக்கு செழிப்பாய் மாறிவிட்டது.
I lost money, but I got freedom from the love of money.
பணத்தை இழந்து விட்டேன், ஆனால் பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்று விட்டேன்.
It's a question of what you understand prosperity to be.
ஆகவே எது செழிப்பு என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களோ அதை பொறுத்து தான் அமைகிறது.
In the new covenant, prosperity is to be free from sin.
புதிய ஏற்பாட்டிலே செழிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை.
Sin is the equivalent of poverty in the Old Testament.
பாவம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததன தரித்திரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது.
Wealth in the Old Testament is grace in the New Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வளம் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கிருபைக்கு சமமாக இருக்கிறது.
Let's go back to Romans 8.
நாம் ரோமர் 8 ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம்.
We were seeing how Paul said, I am a wretched man.
நான் நிர்பந்தமான மனுஷன் என்று பவுல் சொன்னார்.
Then he says,
அவர் சொல்கிறார்,
I discovered another law.
இன்னொரு பிரமாணத்தை கண்டுபிடித்தேன்.
Not the law that brought me into bondage.
என்ன அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு வந்த பிரமாணம் அல்ல.
Romans 8:2.
ரோமர் 8:2.
The law of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் என்கிற பிரமாணம்.
How many commandments are there in the Old Testament law?
பழைய உடன்படிக்கையில் எத்தனை பிரமாணங்கள் இருக்குது?
Actually 613, but only 10 of them most people think of.
அநேகர் என்னதெல்லாம் 10 கற்பனைகள் தான், ஆனால் 613 கற்பனைகள் இருக்குது.
If you read Exodus, Numbers and all, there are 613 commandments.
யாத்ராமம், லேவியராமம், என்னாகமம் இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 613 கட்டளை இருக்கிறது.
பட் இன் தி நியூ கவனன்ட்,
புது உடன்படிக்கையிலே,
வாட் அபௌட் தி லா ஆஃப் தி ஸ்பிரிட்,
ஆவியின் பிரமாணம் என்ன?
நோ கமாண்ட்மெண்ட்ஸ்,
கட்டளைகளே இல்லை.
இட் சேஸ் ஹியர் தி லா ஆஃப் தி ஸ்பிரிட் இஸ் லைஃப் இன் கிறிஸ்ட் ஜீசஸ்.
இங்க பரிசுத்த ஆவியினுடைய பிரமாணம் என்பது இயேசுவிலே, கிறிஸ்து இயேசுவினாலே உள்ள ஜீவன்.
இட்ஸ் எ லைஃப்,
அது ஒரு ஜீவன்,
நாட் எ லா,
பிரமாணம் அல்ல.
அண்ட் தட் லைஃப்,
அந்த ஜீவன்
brings me to freedom.
விடுதலைக்குள்ளாய் கொண்டு வருகிறது.
When people have leprosy,
மக்களுக்கு தொழுநோய் வரும்பொழுது,
They don't have any sensation in their hands.
கைகளில் உணர்வு இருக்காது.
So you have to give them a law.
ஆகவே அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்க வேண்டும்.
Don't touch a hot stove.
சூடான அடுப்பை தொட வேண்டாம்.
When you go near a stove, check whether it's hot or not. Don't touch it.
ஒரு ஸ்டவுக்கு கிட்டே போகும்பொழுது அது சூடா இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்த்துவிட்டு கையை கொண்டு போக வேண்டும்.
Why is it you don't need a law like that?
ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் தேவையில்லை?
Because if your hand touches a stove, it will come away immediately.
அந்த அடுப்பை உங்களுடைய கை தொடும் பொழுதே அந்த சூடு உணர்ந்து உங்களை கையை எடுத்துக் கொள்வீர்கள்.
But when a leprous person touches a stove, his hand stays there.
ஆனால் ஒரு தொழுநோயாளன் தன்னுடைய கையை கொண்டு போய் வைக்கும் பொழுது அவனுடைய கை அங்கே இருக்கிறது.
Because he doesn't feel anything.
ஏனென்றால் அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை.
Till it burns and destroys his hand.
அவனுடைய கையை அது சுட்டு அது அழிக்கும் அளவும் அவனுக்கு உணர்வு இருக்காது.
Why is it you don't need a law?
ஏன் உங்களுக்கு ஒரு பிரமாணம் தேவையில்லை?
Because you got life in your hand.
உங்களுடைய கரத்திலே ஒரு ஜீவன் இருக்கிறது.
So when you have life of Christ Jesus, you don't need a law.
ஆகவே உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரமாணம் தேவையில்லை.
The life will immediately say that's sin.
இது பாவம் என்று அந்த ஜீவன் உடனே சொல்லிவிடும்.
Switch off that TV. That's sin.
டிவியை இப்பொழுது அணைத்து விடு. அது பாவம்.
Turn your eyes away.
அல்லது கண்களை திருப்பி விடு.
If you were under law,
பிரமாணத்துக்கு கீழே இருப்பீர்கள் என்று சொன்னால்
you have to have a list.
உங்களுக்கு ஒரு அட்டவணை தேவை.
These are the programs you must not watch.
இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீ பார்க்க கூடாது.
These are the movies you should not see.
இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க கூடாது.
But every week you'll have to keep on adding to that list because there are new things coming up.
புது புது நிகழ்ச்சிகள் டிவியில வந்து கொண்டே இருக்கிறபடினால அந்த பட்டியலை வாரந்தோறும் நீங்கள் கூட்டிக் கொண்டே போக வேண்டும்.
But when you have life,
ஆனால் உங்களுக்கு ஜீவன் இருக்கும் பொழுது
Holy Spirit immediately tells you that's wrong.
இது தவறு என்று பரிசுத்தாவின் உடனடியாக சொல்கிறார்.
Don't look at that.
அதை பார்க்க வேண்டாம்.
Don't say that.
அதை சொல்ல வேண்டாம்.
Don't listen to that.
அதை கவனிக்க வேண்டாம்.
It's a wonderful thing, the life of Christ.
அற்புதமான வாழ்க்கை கிறிஸ்துவின் ஜீவன்.
That is the law of
அதான் பிரமாணம்.
New covenant.
அது புதிய உடன்படிக்கை.
It says verse 2 Romans 8 2 it set me free from the law of sin and death.
அது என்னை பாவம் மரணம் என்பவர்களுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்று ரோமர் 8 2
சொல்கிறார்.
இப்பொழுது
what the law required verse 4
நான்காம் வசனம்
what is the requirement of the law
and the pramanathinudaiya nereiverudal enna
what is the requirement of the law
the pramanam nammudil enna edirpaarkirathu
romans 7:7 you shall not lust
romar 7:7 ichchiyadirpaayaga
that requirement of the law
and the nyaya pramanathinudaiya thevai
romans 8:4
romar 8:4
is fulfilled in us
adu nammudil nereiverukirathu
first he says I was having all types of lust in my heart
mudhalavu solugira ella vidhamana ichchigalum enakkulla irundhathu
and now it's disappearing
ippozhudhu adala marainthu pogirathu
by which law
endha pramanathinpadi
not by some strict elder in the church preaching hard messages every sunday
sabile kadinamana mooper kadinamana kandippana seidhi nyayirudhorum prasangikkiradhal alla
but by the law of the spirit
aavinude pramanathinale
see some christians the only way they can stay away from sin
sila kristavargal paavathai vittu neengi irpadu
every sunday I must come and listen to a strong message I won't sin that week
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வந்து கண்டிப்பான செய்தியை கேட்டால் தான் நான் பாவம் செய்யாமல் இருப்பேன் என்று சொல்கிறார்
that's a form of living under the law
அது பிரமாணத்தின் கீழாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை போல இருக்கிறது
oh brother we got a powerful preacher in our church every sunday he preaches so hard that I stay away from sin for a whole week
oh சகோதரரே உங்கள் சபையிலே கண்டிப்பான ஒரு மூப்பர் இருக்கிறார் கண்டிப்பான செய்தியை பிரசங்கிக்கிறார் ஆகவே இந்த வாரம் முழுவதும் நான் பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறேன்
The better way is if the Holy Spirit shows you Jesus in your heart every day.
மென்மையான வழி என்னவென்றால் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும்.
I don't often have the privilege of listening to a strong preacher every Sunday morning.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பான பிரசங்கியாருடைய செய்தியை கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது.
Most of them I'm listening to myself every Sunday morning.
என்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தான் பிரசங்கிக்கிறேன் அந்த செய்தியை நான் கேட்க வேண்டியிருக்கிறது.
Almost 52 Sundays of the year some place or the other.
ஆகவே 52 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய பிரசங்கத்தை தான் நான் கேட்கிறேன்
I said Lord how shall I keep myself free from sin
ஆண்டவரே நான் எப்படி கண்டிப்பான செய்தியை கேட்காமல் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும்
I have got the Holy Spirit who shows me Jesus
எனக்கு இயேசுவை காண்பிக்க கூடிய ஆவியானவர் எனக்கு இருக்கிறார்
not on Sundays but every day
ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும்
that is the better way my brother
இதுதான் மேன்மையான வழி சகோதரரே
for me it's for all of you
இது எனக்கு மட்டுமல்ல உங்கள் எல்லாருக்கும்
God has given us the Holy Spirit freely
தேவன் இலவசமாக பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்
I feel so sad and angry that the Pentecostals have made such a confusion about this doctrine of the Holy Spirit.
The parisuddha aaviyanar engra upadesathai pentecostekaral evlovo kulappi utta apdinaale naan adai ninaikkum bodhellam dukkapadugiren varthapadugiren.
I thank God for the early Pentecostals 100 years ago who brought in this truth of being filled with the Holy Spirit.
Indha parisuddha aaviyanar niravai kurithu nan sathiyathai 100 aandugal munbadha kondu vandha pentecostai iyakkanathai nirthanga nan nandri seluthugiren.
It's corrupt in today's Pentecostals.
Anal indraikku irukkakoodiya pentecostai vattargalile adu kettu poi vittadhu.
Most Pentecostal preachers love money more than all the Jacobite, Marthoma, CSI brethren.
Jacobite, Marthoma, CSI brethrangalai kaattilum Pentecostai prasangiyargal than panathai adhigama nesikkiraanga.
How is that? How can you be filled with the Spirit and love money more?
Appadiyaanal neengal parisuthaavil nerappappattu eppadi paavathai panathai nesikka mudiyum?
I see all these television preachers, they're all charismatic, they love money more than anybody else.
TV le varakkudiyana charismatic prasangiyargal ellarum matra ellarai kaattilum adhigamai panathai nesikkiralai irukkiraargal.
That itself should show you that is a money loving spirit, that is not the Spirit of Christ.
Aduve edhai nirubikkirathu endru sonnal adhu Kristuvudaiya aavinaale nerangirukkavilla panathai nesikkira aavinaale ner.
Don't be fooled by all that.
இதனாலே நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம், வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
Fullness of the Holy Spirit will make you like Jesus.
பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு உங்களை இயேசுவை போல மாற்றும்.
It will make you more aware of your sins.
உங்களுடைய சொந்த பாவத்தை குறித்து அதிகமான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும்.
It may make you poorer financially.
ஆவிக்குரிய பண விஷயத்திலே நீங்கள் ஏழையாக மாறலாம்.
You will always have enough for your needs.
உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு உங்களுக்கு இருக்கும்.
But because you are generous with what God gives you, you may not have as much as you could have accumulated if you were an old covenant person.
நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பணம் சேர்த்து வந்திருக்க முடியுமோ அவ்வளவு பணம் இப்பொழுது இருந்திருக்காது, ஏனென்று சொன்னால் நீங்கள் தாராளமாய் மற்றவர்களுக்கு கொடுத்திருந்திருப்பீர்கள்.
Because in the old covenant you pay your 10% 90% is yours.
பழைய ஏற்பாட்டிலே 10% ஆண்டவருக்கு கொடுத்துவிட்டு மீதி 90% உங்களுடையது.
And if you are a full time worker in a Levite in the Old Testament, you can keep on collecting tithe from everybody.
நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவியரை போல இருந்தால் நீங்கள் எல்லாரிடத்தும் பணத்தை வசூல் செய்து கொண்டே இருக்கலாம்.
That's how it is.
அப்படிதான் இன்றைக்கும் காரியம் இருக்கிறது.
Old covenant.
பழைய பிரமாணம், பழைய ஏற்பாடு.
The riches is becoming like Jesus.
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே வளம், ஐஸ்வர்யம் என்று சொன்னால் இயேசுவை போல மாறக்கூடிய வாழ்க்கை.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
help us to apply these truths to our lives.
ஆண்டவரே, இந்த சத்தியங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.